الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، إن التقوى رأس الأمور، واتقوا الله سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الأبرار لفي نعيم، وإن الفجار لفي جهيم. صدق الله العظيم. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் பெயரை கூறி இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான ஹலரத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபியவுன்கள், தபவு தாபியீன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், முஃமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. என்ற ஒரு நாள் இவ்வுலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜென்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயரிய சுவர்க்கம் கிடைக்கட்டுமாக என்று துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹுவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியே நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை எட்டி வைக்கிறேன். சலாத்தும் சலாமும் எம் உயிரில் மேலான ஹலரத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொன்னதன் பின்னால், அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு தஆலா எம் எல்லோருக்கும் ஒரு குறுகிய வாழ்வை தந்திருக்கிறான். இந்த குறுகிய ஒரு வாழ்விலே நாம் எல்லோரும் நாளைய மறுமையிலே சுவர்க்கவாதிகளாக மாற வேண்டும். அதுதான் அல்லாஹுடைய இலட்சியமாக இருக்கிறது, எங்களுடைய இலட்சியமாகவும் இருக்க வேண்டும். நாளைய மறுமையிலே அல்லாஹு சுபஹானஹு தஆலா இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கையை இரண்டு சாராம்சமாக அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். ஒன்று, இன்னல் அபரார லஃபி நஈம், நல்லவர்கள் எல்லாம் சுவர்க்கத்திலே இருப்பார்கள். பாதிகள் எல்லாரும் நரகத்திலே இருப்பார்கள். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே நாம் பாவியாக நாளைய மறுமையிலே மாறுவதும் நாளைய மறுமையிலே நாங்கள் நல்லவர்களாக மாறுவதும் இந்த உலக வாழ்விலே இருக்கிறது. எனவே இந்த உலகத்திலே மனிதர்கள் இன்று எல்லோரும் அல்ல, மனிதர்களில் சிலர் பாவங்களை இனிப்பு பண்ணம் போன்று சுவைத்துக் கொண்டிருக்கிறார். சைத்தானோ அந்த பாவத்தை பொன்னாக அழகாக அதை அலங்கரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். எனவே நாம் அந்த சைத்தான் அலங்கரித்து காட்டுகின்ற அந்த பாவத்திலே விழுந்து விட்டால் நாளைய மறுமையில் எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்காமல் போய்விடும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒவ்வொரு முஸ்லீம் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அவன் நல்ல குணங்களை அணிய வேண்டும், தீய குணங்களை களைய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைய மறுமையிலே இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வஅக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைய மறுமையிலே எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள் யாரென்றால் உங்களிலே நல்ல முறையிலே நடந்தவர்கள், பண்பாடு உள்ளவர்கள், நாகரீகம் உள்ளவர்கள், மற்றவருடைய உணர்வை மதித்தவர்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் எல்லாம் நினைத்திருப்போம், இந்த உலகத்திலே நாங்கள் தொழுது விட்டால் நாங்கள் சுவர்க்கவாதிகள், இந்த அமல் எங்களுக்கு போதும் என்று நினைப்போம். கண்ணியமானவர்களே, நாளைய மறுமையில் எங்களுடைய மீதானை கனமாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் நல்ல பண்பாடுதான். நாம் மனைவியோடு வாழ்ந்த வாழ்க்கை, பிள்ளைகளோடு வாழ்ந்த வாழ்க்கை, ஊராரோடு ஜமாத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை, தொழிற்துறவுகள் செய்கின்ற போது முதலாளி தொழிலாளர்களிலே நடந்த வாழ்க்கை, நடந்த நல்ல நடத்தை, இதுதான் கண்ணியமானவர்களை நாளைய மறுமையிலே எங்களை நல்லவர்களாக அல்லது தீயவர்களாக அடையாளப்படுத்தும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய சமூகத்திலே இருக்கக்கூடிய பல பாவங்கள் அதிலே ஒன்றுதான் அநியாயம் என்ற பாவம். கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் சமூகத்திலே அநியாயம் செய்கின்றார்களோ அவர்கள் உருப்படியாக மாட்டார்கள். அந்த அநியாயம் நாளைய மறுமையிலே இருளாக இருக்கும். சுவர்க்கத்துக்கு அந்த அநியாயம் தடையாக இருக்கும். சுவர்க்கம் நாம் நுழைவதற்கு அந்த அநியாயம் தடையாக இருக்கும். நாளைய மறைமையிலே அந்த அநியாயம் எங்களை இருளிலே போட்டுவிடும். எனவே அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, அநியாயம் என்ற பாவம் சமூகத்திலே எங்கெல்லாம் நடக்கிறதோ அந்த சமுதாயம் அதிகமாக சோதிக்கப்படுவார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒரு விடயத்தை ஆழமாக உள்ளத்திலே பதிய வேண்டும். யாருடைய உள்ளத்திலும் மற்றவருக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்ற அந்த பாவம் வந்துவிடக்கூடாது. அநியாயத்தின் பிரதானமான ஒரு நோக்கம்தான், அநியாயம் பிறருக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவருடைய உள்ளத்திலே எழுகின்ற பொறாமையின் பிரதிபலன்தான். பொறாமை வருவதனுடைய விளைவுதான் அந்த மனிதன் அநியாயம் செய்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய சமுதாயத்திலே நாம் பார்க்கின்ற போது பொறாமை என்ற பாவம் யாரையும் விட்டு வைக்காத அளவுக்கு இந்த பாவம் சமூகத்திலே ஏராளமாக இருக்கின்றது என்று சொல்லலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறாமை என்ற பாவம் இருக்கிறதே அது சாதாரணமான ஒரு பாவம் அல்ல. பொறாமை இனம் பார்க்காது, மதம் பார்க்காது, மொழி பார்க்காது, உறவு பார்க்காது, சகோதரத்துவம் பார்க்காது, குடும்பம் பார்க்காது. கண்ணியமானவர்களே, எங்களுடைய குடும்பம் தானே என்று சில வேளை பொறாமை பார்க்காது. உடன் பிறந்த சகோதரரை கூட பார்க்காது. எங்களுக்கு தெரியும் ஹலரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. ஹலரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றிலே கொண்டு போய் தள்ளிவிட்டவர்கள் யார்? இஸ்லாத்தின் எதிரிகளா? இல்லை, ஒரே வயிற்றிலே இருந்து பிறந்த குழந்தைகள், ஒரே வயிற்றிலே பிறந்த இரத்த சகோதரர்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறாமை என்று சொல்லக்கூடியது ஒரே வயிற்றில இருந்து வந்த அந்த இரத்த உறவையும் பார்க்காதே, மொழியையும் பார்க்காது. ஒரே மொழி தானே பேசுகின்றார், என்னுடைய நண்பன் தானே என்று சொல்லி அதையும் பார்த்து விடாது. எனவே பொறாமை யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ கண்ணியமானவர்கள் அவருடைய அமல் நாளைய மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கபூலாகாது. நாளைய மறுமையிலே அவருடைய அமன் அவருடைய மீதான இருக்காது. எனவே யாருடைய உள்ளத்துல பொறாமை இருக்குதோ பொறாமைய உள்ளத்தில் இருந்து முழுமையாக அகற்றிக் கொள்ளுங்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், அம் யஹ்ஸுதூன அன்னாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபளிஹ். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் சிலர்களுக்கு கொடுத்ததை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சிலருக்கு அறிவை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் அச்சருக்கு செல்வங்களை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் அச்சருக்கு ஏராளமான குழந்தைகளை கொடுத்திருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இதை பார்க்கின்ற மனிதன் பொறாமைப்படுகிறான். உதாரணமாக ஒரு பணக்காரை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோம் என்றால், அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுத்து அவனை செழிப்பாக வைத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு கலா கதிர். ஆம், நாம் அவரை பார்த்து பொறாமைப்படுகிறோம் என்றால், அல்லாஹ் இவருக்கு பணத்தை கொடுக்க தகுதி இல்லை, நீ தகுதி இல்லாதவரத்திலே பணத்தை கொடுத்திருக்கிறான் என்று அல்லாஹுவை விட கொஞ்சம் மேல்தரத்துக்கு நாம் செல்கிறோம். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே பிறரை பார்த்து பொறாமைப்படுகின்ற போது பாலதூரமான ஒரு விளைவிலே நாம் ஆட்டிக்கொள்கிறோம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அது மாத்திரம் அல்ல, பிரிவினைக்கு பிரதான காரணமும் பொறாமைதான். பொறாமை உள்ள உள்ளங்களிலே இரவிலே தூக்கம் இருக்காது. சில மனிதர்கள் நல்லா வாழ்வதை நினைத்து பொறாமைக்காரர்கள் அவருடைய தூக்கத்தை கூட கெடுத்து விடுவார்கள். அவரை நினைத்து நினைத்து படுத்து, அவரை நினைத்து நினைத்து தூங்கி இவருடைய தூக்கமே இல்லாமல் போகிறது. அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே பிறரை பற்றி யாரும் பொறாமை கொள்ளக்கூடாது. இந்த உலகத்திலே நடந்த பல பாவங்களிலே ஒரு பாவம் தான், முதலாவது பாவம் கொலை. இந்த உலகத்தில் நடந்த முதலாவது பாவம் கொலை. கண்ணியமானவர்களே, அந்த கொலை யார் யாரை செய்த கொலை? காபில் தன்னுடைய உற்ற சகோதரன் ஹாபிலை கொலை செய்தான். அன்பானவர்களே, ஒரு குழந்தையின் மீதுள்ள ஒரு ஆசையினால் பொறாமை ஏற்பட்டது. இந்த குழந்தையை, இந்த பெண்ணை நான் தான் அடைய வேண்டும், என்னுடைய தம்பி அல்லது என்னுடைய உறவு அடையக்கூடாது என்று பொறாமைப்பட்டதன் விளைவு என்ன செய்தார்கள்? உடன் பிறந்த சகோதரனை கூட கொள்ளுகின்ற அளவுக்கு இந்த பொறாமை விட்டு சென்று விடக்கூடிய மிக பயங்கரமான பாவமாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு வரலாறு நம் எல்லோருக்கும் தெரியும். அதாவது மலக்கு மார்களிடத்திலே அல்லாஹ் கட்டளையிட்டான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்வானே, எல்லோரும் சுஜூது செய்தார்கள். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ. அல்லாஹ் மலக்குமாருக்கு கட்டளையிட்டான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு. எல்லோரும் சுஜூது செய்தார்கள், ஆனால் இப்லீஸ் மறுத்து விட்டான். அபா, கண்ணியமானவர்களே, அபா என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தியிருப்பது மிக முக்கியமாக பொறாமைக்காரர்களுக்கு. அபா என்ற வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே பயன்படுத்துகிறான். ஒரு சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துகிறான், அவன் பொய் செய்தான், மறுத்தான், அடுத்த கட்டமாக மறுத்தான். அதே போன்று இப்லீஸும் அபா, அவனும் மறுத்தான். கண்ணியமானவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்துக் கொள்ளாதவர்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுப்பட்டு வாழாதவர்கள், எனவே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாக்களை புறக்கணிப்பவர்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவல்களை வேணாம் என்று தள்ளியவர்கள், அவர்கள்தான் அபா. கண்ணியமானவர்களே, அந்த அபா என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தியிருப்பது குர்ஆனிலே பயங்கரமான இஸ்லாத்தின் விரோதிகளுக்கு. எனவே அன்பான அல்லாஹ்வுடையார்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், பொறாமையின் விளைவு அந்த இப்லீஸ் என்ன செய்தான் தெரியுமா? சுஜூது செய்யவில்லை. அவன் முன்வைத்த காரணம் என்ன தெரியுமா? என்னை அல்லாஹ் நெருப்பால் படைத்திருக்கிறான், உங்களை மண்ணால் படைத்து எனக்கு எப்படி சுஜூது செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு காரணத்தை முன்வைத்தான். எனவே அன்பானவர்களே, பொறாமை என்ற பாவம் யாரையும் விட்டு வைக்கவில்லை. மனிதர்கள் எங்களை படைக்கின்ற போது கூட மலக்குமார்கள் ஒரு வகையான பொறாமை பட்டார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், வஇத் கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون.
الله صنع ملك مارتل நான் ஒரு படைப்பு படைக்க போறேன், இந்த உலகத்தில் ஒரு எனக்கு பிரதிநிதியா சில ஹலீஃபாக்களை நான் படைக்க போறேன் மனிதர்களே. மலக்குமார்களுடனே அல்லாஹோடு பேசினார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பல உரையாடல்களை சொல்கின்றான். சைத்தானுக்கும் மனிதர்களுக்கு இடையிலான உரையாடல், அல்லாஹுக்கும் எங்களுக்கும் இடையிலான உரையாடல், அதே போன்று சுவர்க்கவாதிகள் நரகவாதிகள் உரையாடல். இப்படி அல்லாஹ் பல உரையாடல்களை குர்ஆனிலே சொல்வதைப் போல மலக்குமார்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே நடந்த ஒரு உரையாடலை அல்லாஹ் சொல்லுகின்ற போது இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த மலக்குமார்கள் அல்லாஹ் இடத்திலே சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்திலே பசாது பண்ணக்கூடிய குழப்பம் பண்ணக்கூடிய மனிதர்களையா அல்லாஹ் நீ படைக்கப் போகிறாய், நாங்கள் உனக்கு தினமும் சுஜூது செய்து கொடுக்கிறோமோ. يَفْعَلُونَ مَا يُؤْمَرُونَ. அல்லாஹ் ஏவியவை செய்து கொண்டிருப்பதுதான் மலக்குமாருடைய வேலை. கண்ணியமானவர்களே, மலக்குமார்கள் தான் இந்த உலகத்தில் மிகவும் விசாலமான படைப்பு, மிகவும் விசாலமான படைப்பு. அவருடைய படைப்புக்கு நிகரான படைப்பு கிடையாது. எனவே அப்படிப்பட்ட மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்றார்கள், நாங்கள் சுஜூது செய்வது, நான் உங்களை ஓர்மைப்படுத்துவது, புகழ்வது, இதெல்லாம் இருக்க இன்னும் ஒரு படைப்பை நீ படைக்க போறையா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே ஒரு கேள்வி எழுப்புகின்றார்கள். அல்லாஹ் உடனே அந்த மலக்குமார்களோடு பேசுகிறான், மலக்குமார்களே நீங்க பேசவானா, உங்களுக்கு தெரியா இதுல அறிவு, நான் தான் இந்த விஷயத்தை அறிஞ்சவன், எனவே நான் மனிதர்களை படைக்க போறேன். அல்லாஹ் படைத்தான். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், பொறாமை என்ற பாவம் இருக்கிறதே அது யாரையும் விட்டு வைக்காது, அது ஒரு பயங்கரமான பாவம். பொறாமை வந்துவிட்டால் இன்னும் ஒரு பாவம் தானாக வந்துவிடும். அந்த பாவம் எங்களுடைய சமுதாயத்தை விடவில்லை, எங்களுடைய முஸ்லீம்களையும் விடவில்லை. அந்த அளவு அந்த பாவம் இன்றைய உம்மத்திலே தலைவிரித்து ஆடுகின்ற பாவமாக மாறியிருக்கிறது. பொறாமை உள்ளத்திலே வந்துவிட்டால் அடுத்த கட்டம் மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா, சூனியத்துக்கு சென்று விடுகிறான். கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை நாசத்திலே போடக்கூடிய ஏழு பாவங்களை அடையாளப்படுத்தினார்கள். அதிலே முதலாவது பாவம் அஷ்ருக்கு பில்லாஹ், அல்லாஹுக்கு இணை வைப்பது. இரண்டாவது வஸ்ஸஹர், சூனியம் செய்வது. கண்ணியமானவர்களே, சூனியம் என்பது சாதாரணமான ஒரு பாவம் அல்ல. சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் இந்த மனிதர்கள் பயன்படுத்துகின்ற பயங்கரமான வார்த்தை. ஒரு சின்ன ஒரு தகராறு ஏற்பட்டு விட்டதென்றால், கொஞ்சம் மீறி உனக்கு சூனியம் செய்கிறேன், உன்னை படுக்கையிலே போடுகிறேன், மரணப்படுக்கையிலே போடுகிறேன், கொஞ்சம் மீறி உன்னுடைய பிசினஸுக்கு வைக்கிறேன் நான் ஆப்பு. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை மக்களுடைய வாயாலேயே நான் சூனியம் செய்கிறேன் என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த பாவம் இன்று பிரபலியமாகிவிட்டது. அன்பானவர்களே, ஜாகிலிய காலத்திலே உள்ள ஒரு பாவம் தான் இந்த பாவம். ஆனால் இன்றும் இந்த பாவம் இருக்கிறது. ஜாகிலிய காலத்திலே சில வேலைகளை அவர்கள் செய்து வந்தார்கள், சிலருடைய தொழிலே அதுதான். ஆனால் இன்றும் சிலருடைய தொழில் இப்படிப்பட்ட தொழிலாக இருக்கிறது. அன்பானவர்களே, பின்னாலே ஃபுகஹாக்களுடைய சட்டங்களை நாம் பார்ப்போம். அதற்கு முன்னதாக அந்த சூனியம் எப்படி எப்படி செய்யப்படுகின்ற உம்மத்திலே என்று பார்ப்போம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூனியம் எந்த அளவு என்றால், இன்று எமது உம்மத்திலே சில ஊர்களை முன்னேற்ற விடாமல், அதேபோல் ஒரு அரசியல்வாதி தலை தூக்கி விடக்கூடாது என்பதற்காக இன்னொரு அரசியல்வாதி ஒரு அரசியல்வாதிக்கு சூனியம் செய்வது, ஒரு பணக்காரன் ஒரு பணக்காரனுக்கு அப்படி அவனை மட்டம் தட்டுவது, அதே போன்று ஒரு வியாபாரி இன்னொரு வியாபாரி வளர்ந்து வரக்கூடாது என்பதற்காக அந்த வியாபாரியை மட்டம் தட்ட அவருடைய வியாபாரத்திலே அப்படியே அவரை கீழே போடுவதற்கு சூனியம் செய்வது, இப்படிப்பட்ட சூனியங்கள் இன்று சமூகத்திலே அதிகமாகிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், மன் ஸஹர ஃபகத் அஷ்ரக பில்லாஹ், யார் சூனியம் செய்கிறானோ அவன் இணை வைத்து விட்டான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், யார் சகுனம் பார்க்கிறானோ, யார் சூனியம் செய்கிறானோ அவன் எமது உம்மத்தை சார்ந்தவன் அல்ல என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், நாளைய மறுமை நாள் அல்லாஹ் சிலருடைய முகங்களை பார்க்க மாட்டான், அந்த பார்க்காத மூணு நபர்களிலே ஒருவர் சூனியம் செய்தவர் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார். அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அவர் சொல்கின்றார்கள், யாராவது சூனியம் செய்யக்கூடிய மக்கள் இருந்தால், அஸ்ஸாஹிரு காஃபிரூன், சூனியம் செய்யக்கூடியவர்கள் முஸ்லீமாக இருக்க முடியாது, அவர் காஃபிர் என்று சொல்கின்றார்கள். அன்பானவர்கள், ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்கக்கூடிய பண்பு மற்றவரை மதிப்பது, மனித நேயத்தோடு வாழ்வது, வாய் பேச முடியாத மிருகங்களையும் மதிக்க சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அதனால் எங்கெல்லாம் இஸ்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மனித நேயம் இருப்பதை நாம் பார்க்கலாம். எங்கெல்லாம் இஸ்லாம் இல்லையோ அங்கெல்லாம் மனித நேயம் குழி தோண்டி புதைப்பதை நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, எங்கள் எல்லோருக்கும் தெரியும், ரஷ்யா அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு வல்லரச நாடு என்றும் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த அமெரிக்கா ரஷ்யா போன நாட்டிலே கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாய்க்கு உள்ள மரியாதை மனிதனுக்கு இல்லை. பாதையிலே ஒரு மனிதன் கையை காட்டினால் வாகனத்தை நிப்பாட்டி ஏற்றி செல்ல மாட்டார்கள், ஆனால் பாதை ஓரங்களிலே தூங்கி கிடக்கின்ற நாய்களை தங்களுடைய மடியிலே வைத்து செல்வார்கள். எதுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டுமோ அதுக்கு மதிப்பு கொடுக்காமல், எதுக்கு மதிப்பு கூட கொடுக்கக்கூடாதோ அதுக்கு மதிப்பு அளிக்கக்கூடிய இடங்களான சில இடங்கள் இஸ்லாம் இல்லாதால் மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், சூனியம் செய்யக்கூடியவன் காஃபிர் என்றார்கள். அதே போன்று இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், யபீஹு கத்லுஹு, யாரெல்லாம் சூனியம் செய்கின்றார்களோ அவர்களை கொலை செய்ய வேண்டும். நீங்கள் தௌபா செய்யக்கூடாது என்று சொல்வதை விடவும், தௌபா செய்ய வேண்டும், நீங்கள் மீள வேண்டும் என்று சொல்வதை விடவும் அவரை கொலை செய்ய வேண்டும். அவரால் எத்தனையோ பேர் மரணப்படுக்க இருக்கிறார்கள். சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டிய எத்தனையோ பறக்காரர்கள் செல்வத்தை அழித்து வேறு வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அன்பான அல்லாஹுவின் அடியார்களே, இன்று இந்த சூனியம் எப்படி மாறியிருக்கிறது என்றால், சந்தோஷமாக அடுத்த வீட்டிலே ஒரு கணவன் மனையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அடுத்த வீட்டிலே உள்ள ஒரு ஜோடிக்கு அதை பொறுத்துக் கொள்ள முடியாது. சூனியம் செய்து அவர்களை பிரிக்கின்றார்கள். அழகாக இருந்த இரண்டு நண்பர்கள் அவர்களை அழகான முறையில் இருப்பதை பார்த்துக் கொள்ள முடியாமல் அவர்களை பிரிப்பதற்காக சூனியம் செய்கின்றார்கள். அன்பானவர்களே, ஒரு குடும்பம், அழகான ஒரு குடும்பம், பிள்ளைகள் ஒரு நல்ல முறையில் இருக்கிறார்கள், அதை பார்த்துக் கொள்ள முடியாமல் பிள்ளைகளிலிருந்து அந்த பிள்ளைகளை பெற்றோருமின் தூரமாக்குவதற்காக வேண்டி சூனியம் செய்கின்றார்கள். அன்பான அல்லாஹ்வின் நடிகார்களே, இது ஒரு பயங்கரமான பாவம் என்பதை நாம் எல்லோரும் ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், யாராவது ஒரு மனிதர் இன்னொருவருக்கு சூனியம் செய்து சூனியத்தின் மூலமாக ஒருத்தர் இறந்து விட்டால், யார் சூனியம் செய்தாரோ அவருடைய உயிரை பறிப்பதுதான் அதுக்குரிய பரிகாரம் என்பதாக இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கின்றார்கள். அதனோடு அவருடைய தண்டனை முடிந்து விடாது, நாளை மறுமையிலும் அதற்குரிய தண்டனை இருக்கும் என்பதாக சொல்கின்றார்கள். அன்பான அல்லாஹ்வின் நபியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சூனியம் செய்யப்பட்ட செய்தி எல்லோருக்கும் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யஹூதி சூனியம் செய்தன் விளைவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாதம் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். 1-2 நாட்கள் அல்ல, 6 மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்த வரலாறும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூனியத்தை அகற்றுவதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த சம்பவத்தையும் குர்ஆனிலும் ஹதீஸுகளும் பார்க்க முடிகிறது. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த அந்த சூனியத்தின் விளைவாக 6 மாதங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். சில சந்தர்ப்பங்களை சில விடயங்களை சொல்லுவார்கள், ஆனால் சொன்னதாக இல்லை. சில விடயங்களை செய்வார்கள், செய்ததாக தெரியவில்லை. கண்ணியமானவர்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் போகின்ற போது அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்றார்கள், யா அல்லாஹ், இந்த நோயில் என்ன பாதுகாப்பாயாக, யா அல்லாஹ், எனக்கு யாராவது சூனியம் செய்தால் அவர்களை காட்டி தருவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, முறையிட்டு முறையிட்டு ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு காணுகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே போய் சொல்லுகின்றார்கள், நான் இரவு ஒரு கனவு கண்டேன், நான் இவ்வளவு காலம் கேட்டு வந்த துஆவை அல்லாஹ் கபூலாக்கி விட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கின்றார்கள், என்ன துஆ கேட்டீர்கள்? அதுதான் என்னுடைய நோய்க்கு பரிகாரம், நோய் எதனால் ஏற்பட்டது, இதனை தேடி அல்லாஹ்விடத்திலே கையேந்தினேன், அல்லாஹ் எனக்கு ஒரு விடுவை தந்து விட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஆரம்பித்தார்கள். நேற்றிரவு என்னிடத்திலே 2 மலக்குமார்கள் வந்து சொன்னார்கள், மதீனாவிலே ஓரப்புறத்திலே உள்ள ஒரு ஆழமான ஒரு கிணற்றிலே, அந்த கிணற்றுக்கு அடியிலே ஒரு ஆழமான ஒரு கல், அந்த கல்லுக்கு கீழே 11 முடிச்சுகள் கொண்ட ஒரு பொதியில், அதுக்குள்ளே உங்களுடைய சீப்பும் உங்களுடைய தலைமுடியும் இருக்கிறது, சூனியம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு யஹூதி. அதுதான் கண்ணியமானவர்களே, மிக முக்கியமாக இஸ்லாத்தின் விரோதியாக இருந்த ஒரு யகூதி லபீத் இப்னு அஸ்ம் என்று சொல்லக்கூடியவன் ஜர்வான் என்ற அந்த கிணற்றுக்குள்ளியை சூனியம் செய்து வைத்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதாவது இரண்டு மலக்குமார்கள் வந்து சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு அப்படியே அந்த மதீனாவின் ஓரப்புறத்திலே உள்ள கிணற்றின் பக்கம் நகர்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிணற்றுக்கிட்டே போனதும் கிணத்துக்கு பக்கத்திலே உள்ள ஈத்த மரங்களை பார்க்கின்றார்கள். ஈத்த மரங்கள் எல்லாம் அப்படியே அந்த சூனியத்தின் அகோரத்தால் வாடி காய்ந்திருப்பதை பார்க்கின்றார்கள். ஏதோ இடுக்கி இடி மின்னலுக்கு தாக்கியதை போன்று காய்ந்து சைத்தானுடைய தோட்டத்திலே அந்த ஈத்த மரங்கள் காணப்படுவதை கண்டார்கள். கிணற்றை எட்டி பார்த்தார்கள், கிணற்றினுடைய தண்ணீரோ மருதோண்டியுடைய கலராக இருந்தது. சூனியத்தின் அகோரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமானவர்களே அந்த இடத்திலே கிணற்றுக்குள்ளே இருந்த பெரிய பாறாங்கல்லை தூக்குகின்ற போது அதற்கு அடியிலே ஒரு பாலைக்கு உள்ளே கண்ணியமானவர்களே ஒரு கயிறு அதிலே 11 முடிச்சுகள் அந்த முடிச்சுகளோடு சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலை முடிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய சீப்பும் அங்கே காணப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக முக்கியமான இரண்டு சூராக்களை இறக்கி வைக்கின்றார்கள். நாம் எல்லோரும் பிரபலியமாக சொல்வோம் குல் சூரா என்று, பாதுகாப்பு தேடக்கூடிய சூரா. அந்த இரண்டு சூராக்களை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், குல் நபியே நீங்கள் ஓதுங்கள், அஊது பிரப்பில் ஃபலக், அதிகாலையுடைய ரப்பின் மீது ரப்பிடத்திலே நான் பாதுகாப்பு பெறுகிறேன், இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற எல்லா படைப்புகளின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தருகிறேன், இரவின் இருள்கள் சூழ்ந்து கொள்ளக்கூடிய அந்த இரவின் மீது சத்தியம், இரவின் மீதும் அந்த இரவை உண்டு பண்ணிய அந்த இரவில் ஏற்படக்கூடிய அதாவது தகாத கெட்ட பயங்கரமான கெட்ட எண்ணங்களை விட்டும் அதே போன்று சூனியக்கார அந்த எண்ணங்களை விட்டும் அந்த கெடுதிகளை விட்டும் நான் பாதுகாப்பு தருகிறேன். முடிச்சு போட்டு சூனியத்திலே ஊதக்கூடிய ஒவ்வொரு சூனியக்கார பெண்களுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தருகிறேன். சூனியம் செய்யக்கூடிய பொறாமைப்படக்கூடிய ஒவ்வொருடைய பொறாமையுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தருகிறேன். கண்ணியமானவர்கள் அதுக்கு அடுத்த சூரத்தையும் அவர்கள் ஓதுகின்றார்கள். அதாவது குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுடைய ரப்பின் நான் பாதுகாப்பு தருகிறேன், மலிக்கின் நாஸ், அந்த இறைவன் சாதாரணமான இறைவன் அல்ல, எல்லா மனிதர்களுக்கும் இறைச்சகன் அவன்தான் அரசன், முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல மலிக்கின் நாஸ் உலகில வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ரப்பு அல்லாஹ் தான். ரப்பி ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா, வானம் பூமிக்கு இடைப்பட்டது ரப்பு அல்லாஹ் தான். ஃபலில்லாஹில் ஹம்து ரப்பி ஸமாவாதி வல் அர்தி, வானம் பூமியுடைய ரப்பும் அல்லாஹ் தான். ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், பைத்துல்லாஹுடைய ரப்பும் அல்லாஹ் தான். பைத்துல் அதீக், கபத்துல்லா, அதனுடைய ரப்பும் அல்லாஹ் தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எல்லா மனிதருடைய ரப்பாகவும் இருக்கிறான். எனவே அந்த ரப்பிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இலாஹின் நாஸ், எல்லா மனிதருடைய ரப்பும் அல்லாஹ் தான். இலா, வணக்கத்துக்கு தகுதியானவன் அந்த அல்லாஹ் மட்டும்தான். எல்லா மனிதர்களுக்கும் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றான், மனிதர்களிலும் ஜின்களிலும் இருக்கக்கூடிய அருவறுப்பானவைகளை மக்களுடைய உள்ளங்களில் தூவக்கூடிய கெட்ட ஊசலாட்டங்களை ஏற்படுத்தக்கூடிய எல்லா விஷமிகளின் தீங்கை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று ஓதுகின்ற போது 11 ஆயத்தையும் ஓதுகின்றார்கள். அல்லாஹ் ஒவ்வொரு முடிச்சாக அவித்து அவித்து அப்படியே சூனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உடம்பிலே ஒரு ராகத்தை கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த இரண்டு சூரத்துடைய பெருமதி. உக்பான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலா உஅல்லிமுக கைரு சூரத்தைன், முக்கியமான இரண்டு சூராக்களை கட்டுத்தரட்டுமான்னு சொல்லி சூரத்தை கட்டுப்படுத்தான். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உக்பான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடணுமா, இந்த குல் சூராக்களை கொண்டு பாதுகாப்பு தேடுங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து சொன்னார்கள், யா முஆத் யக்ஃபீக மின் குல்லி ஷைஇன், எல்லா விடயங்களிலும் பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த குல் சூரா உனக்கு போதும் என்று சொன்னார். அன்பானவர்களே, எனவே யாருக்கெல்லாம் சூனியம் செய்யப்பட்டதாக எண்ணுகின்றோமோ அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட குர்ஆன் ஆயத்துக்களை ஓதிக்கொள்ளுங்கள், சூராக்களை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லது பிஸ்மில்லாஹி அல்லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம், அஊது பிகலிமாத்தி இல்லாஹி தாம்மாத் என்று வரக்கூடிய துஆ. அதே போன்று ஆயத்து குர்சிகளை ஓதிக்கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, சூனியம் வந்ததுக்கு பின்னால் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய துஆக்களை ஓதிவிட்டு வந்தால் யாருடைய சூரியம் பறிக்காது. அன்பான அல்லாஹ் நல்லார்களே, எனவே யாரெல்லாம் சமூகத்தில் இப்படிப்பட்ட பாவங்களில் மூழ்கியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவு சாதாரணமான விளைவல்ல. கண்ணியமானவர்களை, அதை சொல்லிவிட்டு ஹுத்பாவை நிறைவு கொடுக்கிறேன். அது மிக முக்கியமான ஒரு விளைவுதான். சூனியத்தோடு யாரெல்லாம் சம்பந்தப்படுகின்றார்களோ, யாரெல்லாம் சூனியம் செய்கின்றார்களோ, சூனியம் செய்கின்றவர்களுக்கு சீப்புகளையோ முடிகளையோ அல்லது முட்டைகளையோ வேற வேற உதவிகளையோ பண்ணுகின்றார்களோ அல்லது பிரிந்திருக்கின்ற இருவர்களை சேர்த்து வைப்பதற்காகவோ அல்லது வேற வேற கர்மங்களுக்காகவோ இன்றைக்கு எந்த அளவுண்டா இன்றைக்கு சமூகத்தில் காணாம போன சின்ன சின்ன பொருளையும் தேடுவதற்காக வேண்டி குறிகாரத்தில் போறது. அன்பானவர்களே, அதிசயங்கள் எச்சரிக்கையா வந்திருக்குது. மிக முக்கியமான சில விளைவுகளை சொல்லிவிட்டு ஹுத்பாவை நிறைவு கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அதா அர்ராஃபன் ஃபஸஅலஹு அன் ஷைஇன் லம் யுக்பல் லஹு ஸலாத்து அர்பஈன லைலா. யார் ஒரு மனிதன் குறிகாரத்தில் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கேட்கிறார், அவர் சொல்லுறாரு ஒரு பொருள் காணா போயிட்டு அல்லது குடும்ப பிரச்சனை ஒன்று கேட்க போறாரு, கண்ணியமானவர்கள் போய் கேட்டு அவற்றை ஏதாவது சொல்றதை நம்பிட்டா இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய 40 நாளுடைய தொழுகை கபூலாகாது, 40 நாளுடைய அமல் கபூல் ஆகாது. இந்த 40 நாளைக்குள்ள லைலத்துல் கத்ர் வந்திருந்தால் என்ன நிலைமை? இந்த 40 நாளுக்குரிய வருடம் முழுவதும் கணக்கு பார்த்து கொடுத்த ஜகாத் வந்திருந்தா என்ன நிலைமை? இந்த 40 நாளைக்குரிய ஹஜ் உம்ரா வந்திருந்தா என்ன நிலைமை? கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், லைன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலுக வல தகூனன் மினல் காஸிரீன். யார் இணை வைக்கிறாங்களோ அவங்களோட அமல் பாத்தில், அவங்களோட அமல் செல்லும்படியாகாது, அவங்க நாளைய மறுமையில் நஷ்டவாளிகள பட்டியலில் சேர்ந்துருவாங்க என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஸா கஹீனன் ஃபஸத்தகஹு பிமா யகூல் فقد كفر بما انزل محمد صلى الله عليه وسلم. யார் ஒரு குரானத்துல போய் அவன் சொல்றத நம்புறானோ அவன் எப்படிப்பட்டவன் என்றா, குரு சொன்னவன் அவனை கொலை செய்யணும் வேற சட்டம், கேட்க போனானே கேட்க போன ஒரு நிலைமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விபரித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இறக்கப்பட்ட குர்ஆன், எங்களுடைய இமாம் குர்ஆன் குர்ஆனை நிராகரித்து விட்டான். குர்ஆன் சொல்றது இணை பெரிய பாவம் என்று, மன்னிக்க முடியாத பாவம் என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட பாவத்திலே விழுகின்ற போது அது சாதாரணமானதல்ல. அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு விளைவுதான். நாங்கள் எதை நோக்கி பயணிக்கின்றோமோ சுவர்க்கத்தை நோக்கி, அந்த சுவர்க்கத்தை நோக்கிய இலக்கிய பயணம் தவறிவிடும். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னஹு மையுஷ்ரிக் பில்லாஹ் فقد حرم الله عليه الجنه ومأواه النار. யாரெல்லாம் இணை வைக்கிறாங்களோ அவங்க சுவர்க்கம் போக மாட்டாங்க, சுவர்க்கத்தை அல்லாஹ் அவங்களுக்கு ஹராம் ஆக்கிடுவான். சூனியம் என்பது ஒரு இணை, அல்லாஹ் சில மனிதர்களை நல்லவர்களாக ஆக்கியிருப்பான், அவர்களை மோசமானவர்களாக மாற்றுவதற்கு சூனியம் செய்கிறோம். அல்லாஹ் சில மனிதர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருப்பான், அவருடைய சந்தோஷத்தை பறிப்பதற்கு அவனை சூனியம் செய்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி செய்யக்கூடியவர்கள் சுவர்க்கம் போக மாட்டார்கள், நரகம் போவார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, சில மனிதர்கள் நினைப்பார்கள், மிக முக்கியமான இரண்டு பிரபலமான வியாபாரிகள் இருக்கிறார்கள், ஒருவரை கீழே மரணப்படுக்கையில போட்டா அவரை பிசினஸ் கொஞ்சம் லொஸ்டாக்கினா நான் முன்னேறலாம் நினைப்பார்கள். கண்ணியமானவர்களே, நாங்க வெற்றி பெற்றதாக நினைப்பார்கள், ஆனால் அது வெற்றி அல்ல, அது தோல்வி. அது இங்க வெற்றியாக விளங்கலாம், ஆனால் மறுமையில் பயங்கர தோல்வி. கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் இன்னும் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் லாலிமீன், அநியாய மக்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டவே மாட்டான் என்று சொல்கிறான். இனிமே அன்பானவர்களே, மற்றவருடைய உணர்வுகளை மதிப்போம், மற்றவர்கள் நல்லா இருப்பதை பார்த்து அவர்களுக்காக அவனை துவா செய்வோம், உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமைகளை களைவோம். பொறாமை யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவருடைய அமல் நாளைய மறுமையில் அவருடைய மீதானுக்கு வராது. 20-30 வருஷம் செஞ்ச அமல் எல்லாம் நெருப்புல நாங்க விறக போட்டு சாம்பல் ஆகிறத போல எங்கட அமல் எல்லாம் அப்படியே சாப்பிட்டு அந்த பொறாமை. சில பாவம் இருக்குது, வருட கணக்குல செஞ்ச பாவத்தை கொண்டு போய்த்துடும். சில பாவம் இருக்குது, சில சில பாவங்களை தான், சில சில நன்மைகளை தான் கொண்டு போகும். கண்ணியமானவர்களே, எல்லா நன்மையும் அடித்துட்டு போகக்கூடிய ஒரு பாவம் தான் பொறாமை. எனவே யாருடைய உள்ளத்திலையும் இந்த நோய் வந்துவிடக் கூடாது. இந்த நோயால் பிடிக்கப்பட்ட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துவா செய்தார்கள். பொறாமைக்காரர்களுடைய அந்த சூழ்ச்சிக்கு, சூனியக்காரர்களுடைய அந்த சூழ்ச்சிக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளாகி இருந்தார். கண்ணியமானவர்கள் எல்லா அவர்களை பாதுகாத்தான், அவருடைய உடம்புக்கு ராகத்தை கொடுத்தான். எனவே இஸ்லாத்தில் நிறைய வழிகாட்டல் இருக்கிறது, அந்த வழிகாட்டலை பின்படிக்கொள்ள வேண்டும். அதே போன்று யாரெல்லாம் காலையிலும் மாலையிலும் ஆயத்து குருசி ஓதுவாராங்களோ மலக்குமார்களை கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறான். அன்றைய நாளில் அவர்கள் மௌத்தா நாள், கண்ணியமாக வந்து அவர்கள் சுவர்க்கத்தை கொடுக்கிறான். ஹதீஸுகளை தெளிவாக வந்திருக்கு, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்து குருசி ஓதி வருகிறானோ, ஆயத்து குருசி ஓதி வந்த மனிதன், அந்த மனிதன் மௌத்தாகிறது தான் தாமதம், மௌத்து தான் அவருக்கு தடையாக இருக்கிறது சுவர்க்கம் நுழைவதற்கு என்று சொல்லலாம்னு சொன்னார். எப்போது மௌத்தாகிறானோ அடுத்த நிமிடமே அவன் சுவருக்கு நுழைந்து விடுவான். அந்த பெரிய சக்தியை அல்லாஹ் ஆயத்துல் குர்சியை கொடுத்திருக்கிறான். ஆயத்துல் குர்சியில் உள்ளடக்கப்பட்டிருக்க வருகிற சாதாரணமான விடயம் அல்ல, சுமாராக அல்லாஹ் 10 விடயங்களை உள்ளடக்கியிருக்கிறான் ஒரு ஆயத்திலே. சில ஆயத்துக்கள் எடுத்துக்கொண்டால் அதிலே 1, 2, 3 விடயம் தான் இருக்கும், ஆனால் அல்லாஹ் ஆயத்து குர்சியிலே 10 மேற்பட்ட விடயங்களை உள்ளடக்கியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அது ஒரு விரிவான ஒரு தலைப்பு. எனவே நாம் நினைப்போம், பொதுவாக ஒரு விடயத்தை நினைப்போம், ஆனால் அந்த பாதுகாப்புகளை விடவும் இஸ்லாம் சொல்லித் தருகின்ற அல்லாஹ்வுடனான பாதுகாப்பு இருக்கிறதே, அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு என்னுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்வது இருக்கிறதே, இது மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட ஒரு பாதுகாப்பு, சஹாபாக்கள் மேற்கொண்ட ஒரு பாதுகாப்பு, சஹாபாக்கள் பயன்படுத்திய ஒரு பாதுகாப்பு. எனவே இந்த பாதுகாப்பு தான் எம்மிடத்தில் இருக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் யாருடைய உள்ளத்திலெல்லாம் பொறாமை இருக்கிறதோ இந்த நிமிடமே அதை அகற்றிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய அமலை எங்களுடைய மீதான கொண்டு வருவான். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கையை கபூசி கொள்வானாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமானவர்களாக எம் அனைவரையும் கபூசி கொள்வாயாக. யா அல்லாஹ், பொறாமைக்காரர்கள் சூனியக்காரர்கள் எல்லோருடைய சூழ்ச்சியை விட்டும் எங்களையும் எங்களுடைய ஊரையும் எங்களுடைய முக்கியஸ்தர்கள் அனைவரையும் பாதுகாத்திருவாயாக. யா அல்லாஹ், அப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ளத்திலே வராமல் பாதுகாத்திருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளும் அப்படிப்பட்ட விபேதங்களை பாதிக்கப்படாமல் பாதுகாத்திருவாயாக. யா அல்லாஹ், அப்படிப்பட்ட மக்கள் சிந்தனை உள்ளவர் இந்த இடத்துல இருந்தால் இந்த ஹுத்பாவோடு இந்த நிமிடத்தோடு திருந்தி நல்லவர்களாக வாழ்வதற்கு இந்த ஹுத்பாவை தௌபாவாக சந்தர்ப்பமாக ஆக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களது வாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். வா ஆஃபர் தவானா அனில் அஹமதுல்லா.